சோதனை தந்த சோதனை சாலை. மேரி தம் ஆய்வை தொடங்கிவிட்டார். ஆனால் அவரிடம் பொருளாதார வசதி போதுமான அளவுக்கு இல்லை. அவருடைய ஆய்வுக்கூடமும் அவ்வளவு வசதியானது அல்ல. ஒரு சாதாரண கொட்டகை அவ்வளவுதான். மேரியின் ஆய்வுக்கூடத்துக்கு ஒருமுறை ஜெர்மனியின் புகழ்பெற்ற விஞ்ஞானி வில்ஹெம் ஆஸ்வால்ட் வந்திருந்தார். அந்த ஆய்வுக்கூடத்தை பார்த்துவிட்டு திகைத்துப் போனார். இந்த சிறிய கொட்டகையில் இருந்து கொண்டா மேரி இவ்வளவு பெரிய சாதனையை படைத்தார் என்று பிரமித்துப் போனார். மேரியின் ஆய்வுக்கூடம் ஓர் உருளைக்கிழங்கு கிடங்கு போல இருந்தது. மேரியின் ஆய்வு உபகரணங்களை மட்டும் நான் பார்த்து இருக்காவிட்டால் அங்கே ஆய்வு நடந்தது என்பதையே நான் நம்பியிருக்க மாட்டேன் என்று ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டார் அந்த விஞ்ஞானி. அப்பொழுது பியர் கியூரி படிகங்கள் சம்பந்தமான ஆய்வில் ஈடுபட்டிருந்தார். அவர் தம்முடைய ஆய்வை கைவிட்டுவிட்டு மேரியின் ஆய்வுக்கு துணையாக சேர்ந்து கொண்டார். மேரி கியூரி, பியர் கியூரி இருவரும் என்ன ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தனர் என்பதை புரிந்து கொள்ள அதற்கு முந்தைய ஆராய்ச்சிகள் சிலவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். ராஞ்சன் வெற்றிடக் குழாய்களில் அதிக அழுத்த மின்சாரத்தை செலுத்தும் போது என்ன ஆகும் என்பதை பற்றி ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஒளிக்கதிர் என்றால் அது பார்வையில் படும் ஒளி மட்டும்தான் என்று அறிவியல் அறிஞர்கள் நினைத்து வந்தனர். பார்வையில் தெரியும் ஒளியை திடப்பொருள்கள் தடுத்து நிறுத்திவிடும். டார்ச் விளக்கை எடுத்து சுவற்றில் அடித்தால் சுவற்றை தாண்டி ஒளி சுவற்றின் மறுபக்கம் செல்வதில்லை அல்லவா? அதுதான். ஆனால் ராஞ்சன் சோதனை செய்து கொண்டிருந்தபோது போட்டோகிராஃபி பிளேட் ஒன்றை ஒரு கார்ட்போர்ட் அட்டைக்கு பின்னால் பத்திரமாக வைத்திருந்தார். கார்ட்போர்ட் அட்டை ஒளியை தடுத்து நிறுத்தி போட்டோகிராஃபி பிளேட்டை காப்பாற்றும் என்பதற்காக அவர் அவ்வாறு செய்திருந்தார். ஆனாலும் ராஞ்சன் சோதனை செய்து வந்த கருவியிலிருந்து ஏதோ ஒரு விதமான கதிர்கள் வெளியாகி போட்டோகிராஃபி பிளேட்டில் ஒளிர்வை ஏற்படுத்தின. ராஞ்சன் இந்த சோதனையை மீண்டும் மீண்டும் செய்து பார்த்தார். பிறகு தன் மனைவியின் கையை வைத்து இந்த கதிர்களைக் கொண்டு போட்டோ எடுத்தார். மனைவியின் கையெலும்பு போட்டோ பிளேட்டில் பதிவாகியது. மர்மமான, கண்ணுக்குப் புலப்படாத சில கதிர்கள் தனது சோதனைக் கருவியிலிருந்து வெளியாகின்றன என்று ராஞ்சன் கண்டுபிடித்தார். இந்த கதிர்கள் கார்ட்போர்ட் அட்டையை உடலின் பாகங்களை ஊடுருவிச் செல்கின்றன. ஆனால் எலும்பை ஊடுருவ முடிவதில்லை. அதனால்தான் எலும்பு மட்டும் படமாகத் தெரிகிறது. இந்த கதிர்கள்தான் எக்ஸ் கதிர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கண்ணுக்குத் தெரியும் ஒளிக்கதிர்களைப் போல எக்ஸ் கதிர்களும் மின்சாரக் கருவிகள் மூலமாகவே உற்பத்தியாகின்றன. ஹென்றி பெக்வாரல் ராஞ்சென்னின் ஆராய்ச்சிகளின் தொடர்ச்சியாக சில சோதனைகளை செய்யத் தொடங்கினார். பொட்டாசியம் யுரேனியம் சல்ஃபேட் என்ற பொருளை போட்டோகிராஃபிக் பிளேட்டை சுற்றி வைத்து சூரிய ஒளியில் அவற்றை காட்டினால் என்ன ஆகும் என்று அவர் பார்க்க விரும்பினார். ஆனால் சூரிய ஒளிக்குப் போவதற்கு முன்னமேயே போட்டோகிராஃபிக் பிளேட் ஒளிர்வானது. அப்படியானால் பொட்டாசியம் யுரேனியம் சல்ஃபேட்டிலிருந்துதான் ஒருவிதமான இயற்கையான கதிர்கள் வெளியாகின்றன என்று பெக்வாரல் கண்டுபிடித்தார். பொட்டாசியம், சல்ஃபர் ஆகியவை அறிவியல் அறிஞர்களுக்கு நன்கு தெரிந்த பொருள்கள். அவற்றிலிருந்து எந்த கதிர்வீச்சும் இருக்க வாய்ப்பில்லை. எனவே யுரேனியம்தான் கதிர்வீச்சுக்கு காரணம் என்பது புரிந்தது. மேரியும் பெயரும் இந்த கதிர் இயக்கத்தை மேலும் புரிந்து கொள்ள விரும்பி ஆராய்ச்சி மேற்கொண்டனர். யுரேனியம் மட்டுமின்றி தோரியம் என்ற தனிமத்திலிருந்தும் கதிர்வீச்சு வெளியாகிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். இப்படி கதிர்வீச்சை தரும் பொருள்களுக்கு கதிரிப்பொருள்கள் என்று பெயரிட்டார் மேரி. யுரேனியத்திலும் தோரியத்திலும் ஒளிசக்தி எப்படி எழுகிறது? எக்ஸ் கதிர்கள் போன்ற புறத்தூண்டுதல் எதுவும் இல்லாமல் உலோகங்களில் கதிர்கள் எப்படி எழுகின்றன? விந்தையான அந்த கதிர்கள் என்னவாக இருக்க முடியும் என்றெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்தார் மேரி. அவர்களது ஆய்வுக்கு பிச் பிளண்ட் என்னும் தாதுப்பொருள் தேவைப்பட்டது. பிச் பிளண்ட் என்கிற அந்த தாதுப்பொருள் ஜெர்மன் செக்கோஸ்லோவாக்கியா எல்லையில் இருந்த சுரங்கத்தில்தான் அதிகம் கிடைத்துக் கொண்டிருந்தது. அங்கிருக்கும் தொழிற்சாலைகளில் பிச் பிளண்ட் தனிமத்திலிருந்து யுரேனியத்தையும் தோரியத்தையும் பிரித்தெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இரண்டையும் பிரித்தெடுத்த பிறகு கழிவுகளை தேவையற்றதாகக் கருதி குப்பையில் கொட்டிக் கொண்டிருந்தார்கள். குப்பையில் அப்படி கொட்டிய கழிவை பெற்று அதிலிருந்து ஆராய்ச்சியை மேற்கொள்ள முடிவு செய்தார் மேரி. மேரியும் பெயரும் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு கடிதம் எழுதினார்கள். அன்புடையீர், வணக்கம். கதிரியக்கம் தொடர்பான எங்கள் ஆய்வுக்கு நீங்கள் உங்கள் தொழிற்சாலையில் பயன்படுத்திவிட்டு கழித்து குப்பையில் போட்ட கழிவுப் பொருள் தேவைப்படுகிறது. அதை எங்களுக்கு அனுப்பினால் மிகவும் உதவியாக இருக்கும். தொழிற்சாலை நிர்வாகம் பதில் எழுதியது. அன்புடையீர், உங்கள் கடிதம் கிடைத்தது. கழிவுப் பொருள்களை உங்களுக்கு அனுப்புவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அவற்றை அனுப்ப ஆகும் செலவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்